and an enemy. Enemy, soldierly. Let us face the facts. உண்மையை சந்திப்போம், பிரச்சனையை சந்திப்போம். ஆண்டவரே, நீர்தான் தஞ்சம். தேவ ஆவியானவரே, அடியாளமாயிருக்கும் ஆழத்தை ஆழம்தான் கூப்பிட வேண்டும். ஆவியே, அதை குணப்படுத்தும் என்று சொல்லும். ஐ வில் டு இட். அதை அவர் செய்வார். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருஷமும் ஒரு குழந்தை பிறக்கிறது. 4, 5, 6 கேள்விப்பட்டிருக்கீங்களா? 8, 9, 10 இப்ப கர்ப்பம் தரிச்சிருக்கான். மூத்தருக்கு எத்தனை வயது பிரதர்? 12 வயது. அப்ப என்ன நடக்க போகிறது? சாப்பாடு கஷ்டமாயிருக்கிறது. அவர் சாதாரண ஒரு கூலியாள். அப்ப 4வது 5வது பிறக்கும் பொழுதே, கற்பம் தரிக்கும் பொழுதே அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறாள். ஐயோ, இந்த முறையும் பிள்ளையா? ஐயோ, 4 பிள்ளைகளுக்கே சாப்பாடு போட முடியதில்லை, இதுவும் உண்டா? அதை பருகிறாள். 6வது கற்பம் தரிக்கிறாள், அதையே சொல்லுகிறாள். ஐயோ, இந்த முறையுமா? ஐயோ, இந்த பிள்ளைகள் சாப்பிடாமையே கிடக்குதே. பணம் போதாததுனாலே, சாப்பாடு போதாததுனாலே, வறுமையினாலே ஒரு தாய் கற்பம் தரிக்கும் அந்த குழந்தையை வறுக்கலாம். இடம் உண்டு. அந்த பிள்ளை, அந்த ஆவியிலே அந்த காயத்தோடு பிறக்கும். புறக்கணிக்கப்பட்ட பிள்ளையாக, ரிஜெக்ஷன், இல் சஃபர் ரிஜெக்ஷன். அல்லது இலங்கையை போல யுத்தங்கள் நடக்கிற ஒரு இடம், அந்த வேளையிலே குழந்தை கற்பம் தரிக்கப்படுகிறது, கற்பச்சலை உண்டாகிறது. சுற்றி வர இருக்கும் நெருக்கத்தினாலும் பலவித நடக்கும் அசம்பாவிதங்களினாலும் பயமடைந்த இந்த மனைவி சிந்திக்கிறாள், ஐயோ, இது இல்லாமல் போனால் நல்லம். ஐயோ, இது எனக்கு வேண்டாம். இந்த வேளையிலேயே எனக்கு ஒரு குழந்தை. அப்படியாய் வாயினாலே பேசி அறிக்கப்பண்ணினால் சில வேளைகளிலே கரிச்சிதவி ஏற்படும். ஏன்? மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் தப்பி தவறி அந்த குழந்தை பிறந்தால், அந்த குழந்தை புறக்கணிக்கப்பட்ட பிள்ளையாய் பிறக்கும். அந்த குழந்தைக்கு ஆவியிலே அந்த நோய் அங்கே இருக்கும், அந்த காயங்கள் அங்கே இருக்கும். நான் சொல்றேன், விளங்குதா உங்களுக்கு? எரிஸ்ட்ரோ, they go down, deep down into the spirit. Deep down into the spirit. சில வேளைகளிலே கற்பம் தரிப்பதற்கு முன்பதாகவே, இந்த காலத்தில் எனக்கு ஒரு குழந்தையுமே வேண்டாம் என்று ஏற்கனவே திட்டம் போட்டு யோசித்து அது அந்த விதமான ஒரு நோக்கத்தோடு இருந்தால் கூட காணும், அங்கு குழந்தை அங்கே உண்டாகினால், then that will affect immediately. எங்களுடைய அந்த நோக்கம் அந்த குழந்தையை தாக்கும், அந்த குழந்தையினுடைய ஆவியை. யூனோ, உள்ளே இருக்கிற குழந்தைக்கு ஆவி இருக்கிறது. It has a spirit. And God puts it there. Avi. Yes. அப்ப இது முதல் காரியம். இரண்டாவதாக, this is during pregnancy, இல்லையா? இது கர்ப்பம் தரிக்கும் நேரத்திலே. இரண்டாவதாக, the second main case, ஏற்கனவே பேசியிருக்கிறோம், வெளிப்படையாக பெற முடியாத அன்பு. தகப்பன், முக்கியமாய் தகப்பனிடத்திலிருந்து அல்லது தாயினிடத்திலிருந்து, முக்கியமாய் தகப்பன். ஒரு பிள்ளைக்கு வெளிப்படையான அன்பை பெற முடியாவிட்டால் அந்த பிள்ளை புறக்கணிக்கப்பட்ட நிலையடையும். If a child does not receive expressed love from the father mainly or from the mother, it will experience rejection. அந்த புறக்கணிக்கப்பட்ட நிலைமையை அந்த பிள்ளை அடையும். பிள்ளைகளை நாம் அரவணைக்க வேண்டும். எத்தனை பெற்றார் நாம் பிள்ளைகளை அரவணைக்கிறோம்? How many of us, the fathers, we hug the children? It is true, some children don't like hugging, you see. சில பிள்ளைகளுக்கு பெற்றார் கட்டி பிடிப்பது விருப்பமில்லை, அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதுக்கு அநேகமாக விடுதலை தேவை. பட் யூ நோ த ஹக் ஆஃப் அ ஃபாதர், தகப்பனுடைய அரவணைப்பு, ஹக்கிங் தெம், இட் கிவ்ஸ் தெம் கிரேட் கான்ஃபிடன்ஸ், ஒரு 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 பாதுகாப்பு அவர்களுக்கு, ஒரு அந்த அன்பு அந்த கட்டி அரவணைக்கிறதன் மூலமாக வெளியிலே காண்பிக்கப்படுகிறது. அது அவர்களது ஆவியை தூக்கிவிடுகிறது. ஆர் அ கேஸ், முச்சமிடுதல். ஆனால் எத்தனை பேர் பெற்றார் இப்படியாய் நீங்கள் செய்கிறீர்கள்? Do you hug? Oh brother, she is big. That doesn't matter. She is your child anyway. Hugging the child. வெளிநாடுகளிலே சில போஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுவாங்களாம். அங்கு அநேகமான நோய் எது தெரியுமா பிள்ளைகளுக்கு? பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியோடுறதும் ரிஜெக்ஷன், புறக்கணிக்கப்படுதல். So they have a sticker. எழுதுனார் என்ன அது எழுதி தெரியுமா? Did you hug your child today? என்றைக்கும் பிள்ளையை நீ கட்டி அரவணைத்தாயா? ஒரு ஒரு சும்மா ஒரு ஹக் கொண்டு ஹவாயு ஆர் அ கேஸ், அது அந்த அன்பை வெளிப்படையாக காண்பிக்கிறது. அதனாலே பிள்ளைகளுக்கு அந்த அந்த தகப்பன் முக்கியமாக அவரிடத்திலிருந்து வருகிற அந்த அன்பின் பாதுகாப்பு அவர்கள் அவர்களை காத்துக் கொள்ளுகிறது. இந்த புறக்கணிக்கப்படுதல் அந்த இதிலே இருந்து. ஆனால் பெற்றார் இதை செய்கிறதில்லை. அநேகமான பெற்றார் அவர்களுக்கு பிரச்சனையும் மதுகளும் இல்லையும் இருக்கிறதுனாலே, அல்லது வேலை சம்பந்தமாக இங்கே ஓடுகிறதுனாலே, அல்லது மனைவிக்கும் புருஷனுக்கும் ஒரே சண்டைகள் நடக்கிறதுனாலே பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். யார் நெவர், வென் இஸ் த லாஸ்ட் டைம் யூ ஹக் யுவர் சைல்ட்? பிரதர், என்னை பிள்ளை சரியான பெரிய பிள்ளை பிரதர், அது பரவாயில்லை. சின்ன பிள்ளைய நான் ஹாங் பண்ணலாம் பிரதர். நோ நோ, they still want your affection, your love. இது எவ்வளவாய் நாம் பிழை விடுகிறோம். They want it. சில வழியில வேணும் என்று நாங்கள் அப்படி செய்யாமல் விடாமல் இருக்கிறதில்லை. நம்முடைய கவலை இனச்சினாலே, நம்முடைய வேலைகளினாலே, அல்லது நமக்கு இருக்கும் பிரச்சனைகளினாலே, ஆய்வு பிள்ளை வளர்ந்துட்டது அப்படி என்று சொல்லி ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனாலே. ஆனால் அந்த பிள்ளை புறக்கணிக்கப்பட்ட அந்த ஆவியோடு இருக்கிறது. A just a hug will do the matter. A hug, brother. Learn it. Oh, yes. Oh, yes. அரவணைக்கப்படாத ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை, லெட் பி இவன் வாலிப பிள்ளையாகவும் இருக்கட்டும், அரவணைக்கப்படாத ஒரு பிள்ளை, a child, an unhugged child tends to become a rejected child. அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக மாறலாம். இன்னும் ஒரு மூன்றாவது பகுதியிலே இன்னும் ஒரு காரியம் என்னென்று கேட்டால், ஒரு குடும்பத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள், 3, 4, 5, 6, 7, 8. ஒரு சில பிள்ளைகள் மேல் பெற்றார் கூடுதலாக அன்பு வைக்கிறார்கள். Oh, this is so dangerous. அல்லது ஒரு குறிப்பான பிள்ளையின் மேல் அன்பு வைக்கிறார்கள், மற்ற பிள்ளைகள் அனைவரும் அந்த ஆவியிலே புறக்கணிக்கப்படும் அந்த காயத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். They get the wounds of rejection. They suffer. They suffer. ஈசாக்கு ஏசாவை நேசித்தான். கூடுதலாக ரெபெக்கா யாக்கோபை நேசித்தாள். கூடுதலாக ரெண்டு பேருக்கும் மன துக்கம் வந்தது.
பிரச்சனை வந்தது. யாக்கோபு வீட்டை விட்டு போனான், ரேபேக்கா அதுக்கு பிறகு காணவில்லை. ஏசா ஆசீர்வாதத்தை இழந்தான். அவர்கள் ரெண்டு பேர் வாக்கி பாருங்க, எவ்வளவு துன்பமாய், கடைசியில் ஆண்டவர் எவ்வளவாய் பலவித நெருக்கங்களை கொடுத்து யாக்கோபை வழிக்கு கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. ரிஜெக்ஷன், ஒரு பிள்ளையை கூடுதலாய் நேசிப்பது. தகப்பனே தாயை நன்றாய் ஆராய்ந்து பார், மற்ற பிள்ளை அதை கவனிக்கிறது. ஒரு தடவை ஒரு தாய்க்கு இரண்டு பிள்ளைகள் இருந்ததாம், இரண்டும் பொம்பளை பிள்ளைகள். இரவு நேரத்திலே சடுதியாக அடித்து ஒவ்வொன்று மழை பெய்து கொண்டிருந்தது. இரண்டு பேரும், இவள் குசினியில் வேலை செய்து கொண்டிருந்தார், ஆனால் இந்த தாய் ஒரு பிள்ளையை மட்டும் கூடுதலாய் நேசித்தாள். இது வழக்கமா குடும்பத்தில் ஏற்படுற காரியம். அப்ப பெரிய ஒரு இடிமுழக்கம் வர இந்த தாய் உரத்த சத்தமாய், டார்லிங், ஐ யூ ஆல்ரைட், இவள் பயந்துருவாள் நினைச்சு, நீ சரியா இருக்கிறாயா, ஃபேமிலியா, ஐ ஓகே என்று கேட்டாலாம். கீழே இருந்து மேல் மாடியில் இருந்து ஒரு குரல் வந்ததாம், நோ மாமி, இட்ஸ் ஓன்லி மீ, இட்ஸ் ஓன்லி மீ. ரெண்டு பேருக்கு தான் விளங்குச்சு. அங்க மேலுக்கு இருந்த குரல் என்ன வந்தது, இல்லை மாமி, அது நான் தான், நேசிக்கப்படாத பிள்ளையின் குரல். இவன் ஆய் ஆல்ரைட் என்று யாரை கேட்டது, நேசிக்கிற அந்த பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய இருதயத்திலே அந்த பொண்ணு இருந்து கொண்டே இருக்கிறது. நான் சரியா இருக்கிறேன்னா எனக்கு எல்லாம் சரியா என்று அம்மா கேட்க மாட்டான், என் தங்கச்சி குறித்து தான் கவலைப்பட்டிருக்கிறான். ஸோ அந்த பிள்ளை துக்கத்தோடு சொல்லிச்சு, நமாம், இட்ஸ் ஓன்லி மீ, யூ நோ தோஸ் வேர்ட்ஸ், அந்த பிள்ளை பேசின அந்த வார்த்தை, இட்ஸ் ஓன்லி மீ, தாயினுடைய இருதயத்துக்குள்ளால வட்டி கொண்டு போத போச்சுதான். ஆண்டவர் உணர்த்தினார், பார்த்தியா, நீ செய்யும் பிள்ளையை பார்த்தாயா. அவள் மனம் திரும்பினாள், கிறிஸ்தவ பெண், அழுதாள். Yes, it is very easy to love a child more than the other children. Thai alladhu thaupan. Ondukku merpatta pillaigal irundal engalukku theriyamaliye oru pillaiyile oru vaanjeyum oru anbum koodudalaga anga vandu adu thodandhu pogumanal matra pillaigal thaupane thaiyigal adai kavanithe theeruvargal. They will just watch. மற்றாக்களுக்கு என்ன கொடுபடுது, மற்றாக்களுக்கு என்ன விதமான காரியம் கொடுபடுது. Be very careful. மிக கவனமாய். சிலர் அப்படியே வெளியரங்கமாகவே காண்பிப்பார்கள், வீடவக்குத்தான், வளவாவுக்குத்தான், எல்லாம் சீதனமா, பொன்னகைகளா, ஓ எஸ், எல்லாம் கொடுத்துருவாங்க. மற்ற பிள்ளைகளுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்ப என்ன நடக்கும், அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும். எப்பொழுது அது நடக்கிறதோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அந்த காயம், அது அங்க உள்ளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். So it goes like that, the story. So இப்படியாயும் குடும்பங்களிலே நடக்கலாம். தகப்பன் அல்லது தாய் அல்லது இரண்டு பேரும் சேர்ந்தே குறிப்பாய் ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட குறிப்பான பிள்ளைகளை நேசிக்கலாம், குறிப்பான பிள்ளைகளை நேசிக்கலாம். மனுஷர்கள் யாவரும் பிறக்கும் பொழுதே அன்பை ருசிக்கவும் அன்பை நாடவும்
தங்களை மற்றவர்கள் அன்பு கூற வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மையோடு பிறக்கிறார்கள். ஏனென்றால் தேவன் அதை போட்டு வைத்தார். Man yearns for love. The whole world yearns for love. That's the whole problem. That's the whole secret. அதுதான் உலகத்தின் ரகசியம். அன்பை நாடுகிறான் மனிதன், தேடுகிறான் அந்த அன்பை, நாடி ஓடுகிறான் அந்த அன்பை. யாரிடம் அதை பெற்றிடுவானோ என்பதை அறியானே. அதை பார்க்கிறான், இதை பார்க்கிறான், அதை வேண்டுகிறான், இதை வேண்டுகிறான், நினைத்ததெல்லாம் செய்கிறான். ஆனால் யார் அன்பு கூறுவார்கள்? There is a vacant place inside. ஒரு வெற்றிடம் அங்கே இருக்கிறது. தேவன் சாமி அதை செய்தார். சில வழிகளிலே பெற்றார் மெய்யாகவே பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். ஆனால் அந்த நேசத்தை, அன்பை வெளியிலே காண்பிக்கிறார்கள் இல்லை. They are not showing it outside. அந்த அன்பு வெளியால் காண்பிக்கப்படுகிறதில்லை. உள்ளத்திலே நேசிக்கிறார்கள் மெய்தான், வெளியிலே அதை காண்பிக்கிறதில்லை. அதனாலே அந்த பிள்ளைக்கு அது தெரியாது. அந்த பிள்ளை நாளுக்கு நாள் அந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த நிலையை அடையும். அந்த பிள்ளையின் ஆவியிலே பல காயங்கள் ஏற்படும். கவனமாய் கேளுங்கள், மனதில் அல்ல, ஆவியிலே. அல்லது இரண்டு அல்லது மூன்று, இன்னும் பல பிள்ளைகள் குடும்பத்தில் இருந்தால், பெற்றார் தாய் அல்லது தகப்பன் அல்லது ரெண்டு பேரும் ஒரு பிள்ளை அல்லது ரெண்டு பிள்ளைய கூடுதலாய் நேசிப்பார்கள். அது மற்ற பிள்ளைகளை தாக்க ஆரம்பிக்கும், சிறு வயதிலேயே தாக்க ஆரம்பிக்கும். சில வேளைகளிலே நாங்கள் பகுதிக்கு தன்னும் ஒரு பிள்ளைக்கு கோபமூட்டுவதற்காக இன்னொரு பிள்ளையை நன்றாக கொஞ்சி அரவணைப்போம். அவ பார்க்கத்தக்கதாக இல்லையா, அவருக்கு எரிச்சல் மூட்டத்தக்கதாக, அது அந்த பிள்ளையை தாக்கும். அது பார்க்கிறது, எனக்கு அன்பு செலுத்துகிறார்கள் இல்லை, அவர்களை அரவணைக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு பேச தெரியாதுன்னு வாய் திறந்து, பட் யூ கேன் சி, யூ கேன் சி அந்த பிள்ளையினுடைய முகம் மாறுவது. அந்த பிள்ளைக்கு வாயால் சொல்லிக் கொள்ள முடியாது. கவனிச்சிருக்கிறீங்களா? Yes. That goes deep down in the spirit. அது ஆவிக்குள்ளாய் போகிறது. இது பெற்றோருடைய பிள்ளைகள். இப்படியாய் தாய் தகப்பனுடைய அன்பை வெளிப்படையாக காணக்கூடாத பிள்ளைகள், அதை ருசிக்காத பிள்ளைகள், அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளாக, தள்ளிவிடப்பட்டவர்களாக இருப்பார்கள். The results of rejection. புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருந்தால் என்னென்ன காரியங்கள் வெளிப்படையாய் கண்டுகொள்ளலாம்? இன்னும் ஒரு தடவை நாங்கள் இந்த புறக்கணிக்கப்படுதல் என்ன என்பதை சற்று சிறிதளவு ஆராய்வோம். நாங்கள் கவனித்தோம், புறக்கணிக்கப்படுதல் என்றும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் ஏற்றுக்கொள்ளப்படுதல், அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளப்படுதல். நாம் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் அநேகமாக புறக்கணிக்கப்பட்டே இருக்கிறோம். சரிதானே? ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில இருந்தால் நாம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னும் புறக்கணிக்கப்படுதல் என்றால் என்ன? என்னை தேவையில்லை என்கிற ஒரு நிரந்தரமான ஒரு உணர்வு. என்னை ஒருவருக்கும் தேவையில்லை, என்னை மட்டும் சேர்க்க மாட்டார்கள், நான் தள்ளிவிடப்பட்டிருக்கிறேன், என்னையும் என் குடும்பத்தையும் தள்ளிவிட்டு இருக்கிறார்கள். அது நிரந்தரமாக வந்துவிட்டது. அங்கே நான் ஒன்றுக்கும் உதவாத ஒரு பெண் அல்லது ஒரு சகோதரர் நான் எனக்கு உனக்கும் உதவான். இப்படிப்பட்டதான மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கும். இப்படியாகி நான் பேசும் பொழுது உன் இருதயத்துக்குள்ளே இப்பொழுதே வரலாம் என்னுடைய பிரச்சனை குறித்து பேசுகிறார். இது எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் என்று சொல்லி உன் இருதயத்திலே வரலாம். மிக முக்கியமான ஒரு சம்பவம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கும் அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு. இப்படிப்பட்டவர்கள் அன்பை பெற முடியாது, அன்பு செலுத்த முடியாது. புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் இன்னும் ஒருவருடைய அன்பை பெற முடியாது. They cannot receive love from anyone or communicate love to another one. அன்பு செலுத்த முடியாது, அன்பை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, அன்பு செலுத்தவும் முடியாது. This is their position. அன்பற்றவர்களாக இருப்பார்கள், அன்பு செலுத்த முடியாதவர்களாக இருப்பார்கள், அன்பை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாகவும் இருப்பார்கள். எவ்வளவு அன்பு கூறுங்கள் அவர்களிலே, அதை அவர்கள் பெற முடியாது. தாராட முதுகில் ஊற்றுற தண்ணி மாதிரி இருக்கு. சில சொல்லுவாங்க, பாருங்க பாருங்க பிரதர், இந்த பிள்ளையை எவ்வளவு நேசிக்கிறேன், திரும்பி செய்யறத பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட ஒரு இருதயத்தில் ஒரு 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 இறக்கும் அன்பு இருக்கா? இல்லை. They cannot receive love. Why? Because they are rejected in their condition. அது அங்க ஆவியில இருக்கிறது பிரச்சனை. In the spirit, a wounded spirit, who can bear? நீதிமொழிகள் சொல்லுகிறது, காயமடைந்த நொறுங்குண்ட அந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் இல்லையா? ஆம், தேவன் அப்படியா சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் ஆவியிலே காயம் ஏற்பட்டால் அது என்ன செய்யும்? நிச்சயமாய் நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம், நாங்கள் முதலில் ஒவ்வொருவரும் அன்பு கூறப்படாவிட்டால் நாம் அன்பு செலுத்த முடியாது. Unless we receive love, we cannot communicate love. This is a principle God has laid down in His Word. அப்படி வார்த்தையில் இருந்து நாங்கள் இதை நிரூபிக்கலாம். நாம் அன்பு கூறப்படாவிட்டால் நாம் அன்பு செலுத்த முடியாது. If we are not loved by somebody, we cannot give love to that person. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். புதிய ஏற்பாட்டிலே மிக தெளிவாக யோவான் எழுதின அந்த கடிதங்களிலே, முதலாம் யோவான் 4:19 இந்த உண்மையை வெளிப்படுத்துகிறது. தேவன் இந்த அன்பை குறித்து என்ன சொல்லுகிறார்? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், எப்பொழுது முந்தி நமக்கு முன்னதாகவே அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். Did you see that? Why do we love God?
because he first loved us.
Can you see that?
ஏன் நாம் அவரிலே அன்பு கூறுகிறோம்? சிலர் இன்னும் அன்பு கூறவில்லை, எனக்கு தெரியும், எல்லாரும் அல்ல. ஏன் நாம் அவரிலே அன்பு கூறுகிறோம்? அவருடைய அன்பை நாம் ருசித்ததனாலே.
பிகாஸ்
ஹீ ஃபர்ஸ்ட் லவ்ட் அஸ். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டது என்று ரோமர் 5:5 கூறுகிறது. அதை அந்த உள்ளம் ருசித்தபடியினாலே, அந்த மனுஷன் மறுபிறப்பு அடைந்தவன் ருசித்தபடியினாலே, அவன் கரங்களை நீட்டி அவன் கண்ணீர் விடுகிறான், ஆனந்த கண்ணீர். ஆண்டவரே, நீர் என்னை புழுதியிலே இருந்து தூக்கி அடிச்சீரா? என்னை நீர் மன்னிச்சீரா? நான் ஒன்றுக்கும் உதவாதவனாக இருந்தேனே, யாரும் என்னை ஒன்றுக்கும் எடுத்து பிடிக்கவில்லையே, என்னை நீ நினைவு கூர்ந்தீரா? பாதை தெரியாத ஆட்டை போல நான் அலைந்தேனே உலகிலே, நல்ல மெய்ப்பனாய் வந்து என்னை நீ மீட்டுக்கொண்டீரே. அந்த அன்பு உள்ளத்திலே கொந்தளிக்கிறதே. அவன் அன்பு கூற ஆரம்பிக்கிறான். பேதர் இடத்துல இயேசு என்ன கேட்டான்? நீ எனக்கு ஊழியம் செய்வாய் என்றான். இல்லை, அவர் கேட்டான், பீட்டர், டு யூ லவ் மீ? மூன்று தடவை கேட்டார். மூன்று தடவை அவன் மறுதளித்தான். அந்த ராத்திரியிலே மூன்று தடவை அவர் கேட்டார், பீட்டர், டு யூ லவ் மீ? பேதர், என்னை நேசிக்கிறாயா? பேதர், என்னை நேசிக்கிறாயா? நான் உன்னை மன்னித்தேன் பேதரே. நான் முன்பே சொன்னேனே, நீ என்னை மறந்தரிப்பாயே. அவனமாகத்தான் அவர் கண்கள் இருந்திருக்கும் அவனை பார்க்கும் பொழுது. எனக்கு கோபம் இல்லை பேதரே, பயத்தினாலே நீ அதை செய்தாய். கொஞ்சம் பெருமையும் அங்கே இருந்தது. எங்கிற விதமாக இருந்திருக்கும் அவரது கேள்வி, அல்லது அவர் திரும்பி பார்த்த அந்த நேரம், சேவல் கூவின உடனே, இல்லையா? அவர் முந்தி அன்பு கூர்ந்ததனாலே நாம் அவரிலே அன்பு கூறுகிறோம். அதுதான் தேவன் அடிப்படையாக எழுதி வச்சிருக்கும் இந்த காரியம். எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒருவரும் முதலில் அன்பு கூறப்படாமல் அன்பு செலுத்த முடியாது. ஆகையால் எப்பொழுது நாம் அன்பு செலுத்தலாம்? அன்பை பெற்றால். So no one can communicate love unless first they receive love. இந்த விதமான ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்குமானால், இது நம்முடைய வாழ்நாட்களோடு நிற்காமல் சந்ததி சந்ததியாய் இந்த பிரச்சனை போய்கொண்டே இருக்கும். Goes from generation to generation. ஒரு சிறிய பெண் குழந்தை ஒரு குடும்பத்திலே பிறக்கிறது. அந்த குடும்பத்திலே அவள் பெற்றாரால் அன்பு கூறப்படுவதில்லை. அவள் புறக்கணிக்கப்பட்ட அந்த நிலைக்கு வருகிறாள். சிறுவயது தொடக்கம். ஆகையால் அவளுக்கு மிஞ்சி இருப்பது என்ன? அவள் அன்பு செலுத்த முடியாது. Are you with me? அன்பை அவள் பெறவில்லை, ஆகையால் அன்பு செலுத்த முடியாது. அன்பை அவள் பெறாதபடியால் அன்பு செலுத்த முடியாது. காலம் கடந்து செல்கிறது. அவளின் திருமண நாள் வருகிறது. அவள் திருமணமாகிறாள். அதன் பின்பு தாயாகிறாள். அவளுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகள் மேல் இவளுக்கு அன்பு செலுத்த முடியாமல் இருக்கிறது. ஏன்? ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, காயமடைந்த ஆவி. அவள் அன்பை பெறவில்லை தன் சந்ததியிலே. இப்பொழுது அன்பை
தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடிகிறதில்லை. அந்த பிள்ளைகளின் நிலைமை என்ன? புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் வளர்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து திருமணமாகிறார்கள், அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகளின் நிலைமை என்ன? புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. So it goes on from one generation to the other, on and on. Children, they grow without love. பிள்ளைகள் அன்பற்றவர்களாய் வளர்கிறார்கள். அன்பை பரவும் முடியாது, அன்பை செலுத்தவும் முடியாது. What a tragedy this is. The same problem the daughter has, just like the mother. Yes. Just like the mother. எத்தனையோ பேர் நீங்கள் வீட்டுக்கு போய் ஆராய்ந்து பார்த்திருப்பீர்கள், இங்கே ஆராய்ந்து பார்த்திருப்பீர்கள். ஆம், இந்த நிலையிலே தான் நான் வளர்ந்தேன். சகோதரனே, சகோதரியே, இதற்கு விடையுண்டு, விடுதலையுண்டு. ஆனால் ஆண்டவருடைய நிபந்தனையை சந்திக்க வேணும். அங்குதான் இருக்குது ரகசியம். புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்வாயானால் அதிலே இருந்து நீ விடுதலை அடைவாய். ஹல்லேலூயா. ஆகையால் இப்படிப்பட்ட இந்த பயங்கரமான பிரச்சனை சந்ததி சந்ததியாய் போகாமல் நாம் தடை செய்ய வேண்டும். நிச்சயமாக நீ இந்த வசனத்தை கேட்கிற நீ தேவனுடைய நிபந்தனைக்கு ஒப்பு கொடுத்து விடுதலை அடைந்தால் இப்பொழுதே உன் குடும்பத்திலே பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உன் வாழ்க்கையிலே, உன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் உன் பிள்ளைகள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்து தொடர்ந்து அந்த வியாதி அந்த சந்ததி மாறி சந்ததி போகாமல் நீ தடை செய்யலாம். ஆகையினாலே தேவனுடைய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தவனாக ஒப்பு கொடுத்தவளாக இரு. எதற்காக இன்னும் ஒரு சந்ததிக்கு அது போகிறதுக்கு நீ விடப்போகிறாய்? சில இன்னும் பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் வரும் காரியங்களை பார்ப்போம். புறக்கணிக்கப்பட்ட நிலைமைக்கு எவ்விதமாக மனிதர்கள் தங்களை காண்பிப்பார்கள்? மூன்று பிரிவு இருக்கிறது. How people will react to rejection. ஒருவன் அல்லது ஒருத்தி புறக்கணிக்கப்பட்ட நிலைமை அடைந்தால் எவ்விதமாக அவர்கள் அந்த சூழ்நிலையிலே ஜீவித்துக் கொள்வார்கள்? How they will react. இந்த பிரிவிலே புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே மூன்று பிரிவுகள் உண்டு. மூன்று விதமான மனிதர்கள் இருப்பார்கள். முதலாவதாக, the person who gives in. இந்த சகோதரன் அல்லது சகோதரி என்ன செய்கிறான்? விட்டுக் கொடுக்கிறான், விட்டுக் கொடுக்கிறான். இரண்டாவதாக, the person who holds out. அதாவது இந்த சகோதரன் அல்லது சகோதரி என்ன செய்கிறான்? காரியங்களை மூடி மறைக்கிறாள். மூன்றாவதாக, அந்த சகோதரன் அந்த சகோதரி அந்த மூன்றாம் பிரிவிலே இருக்கிற என்ன செய்கிறார்கள்? புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே அதை அவள் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, சண்டை போடுகிறாள். Three types of people. Who they react when they experience rejection. மூன்று விதமான மனுஷர்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே இப்படியாக நடந்து கொள்வார்கள். முதலாவது, விட்டுக் கொடுக்கிறவள். இவள் யார் அல்லது இவன் யார்? இவன் சொல்லுவான், என்னால் இனிமேல் தாங்க முடியாது, என்னால் இனிமேல் பொறுக்க முடியாது. வாழ்க்கை மிகவும் மோசமாய் வருகிறது. லைஃப் இஸ் டூ மச். வாட்ஸ்பிதான் என்ன செய்யலாம்? There is really nothing that I can do. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன செய்யலாம்? இவ்விதமான வார்த்தைகளை பேசும் ஒரு சகோதரன் சகோதரியாயிருப்பாள். அந்த புறக்கணிக்கப்பட்ட நிலைமையினாலே வரும் ரியாக்ஷன், எதிர்மாறு எதிர்த்தாக்கம் இதுதான். இப்படிப்பட்டதான நிலையில இருக்கிறவர்கள் அவர்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், இமோஷன்ஸ் எப்படியான ஒரு ஒரு வரிசையை எடுக்கும் தெரியுமா? அநேகமாக புறக்கணிக்கப்படுதலின் மூலமாக அவர்களுக்கு முதலாவது ஏற்படுவது தனிமை, லோன்லினஸ். தனிமையில் வாடுவார்கள். அநேகமாக தனியாகவும் தெரிவார்கள். கொஞ்ச பேர் எல்லாரும் நின்று பேசுவார்கள், இவர்கள் தனியாக நிற்பார்கள். அங்காலே வாமன் பிள்ளை வந்து என்ன சேர்ந்து கொள்ள, ஆஹா, வெடியவே வெடியாது முகம். தனிமை, லோன்லினஸ். அண்ட் அவுட் ஆஃப் லோன்லினஸ் மிசரி. தனிமைக்கு அடுத்தபடி வரிசை ஆழ்ந்த துக்கம், மனக்லேசம். அது இரண்டாவதாக. மூன்றாவதாக செல்ஃப் பிட்டி, தன்னை குறித்த பாவம். தன்னை குறித்து பாவம் பார்ப்பது, ஐயோ எனக்கு படியே, எனக்கு தான் எல்லாரும் போட்டு நினைக்கிறாங்களே, இங்கே வந்தாலும் பிரசங்கம் எனக்கு தானே, நான் தான் எல்லாத்துக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் பாவம் என்று மட்டும் சொல்றதில்லை, மற்றெல்லாம் சொல்றது விளங்குதா? செல்ஃப் பிட்டி, தன்னை குறித்து பாவம் பார்க்கும் அந்த நிலையில இருந்து அடுத்தபடி நாலாவது டிப்ரெஷன், மனச்சோர்வு. மனச்சோர்வு, மனச்சோர்வில இருந்து டிஸ்பேர், ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கையின்மை. என்ன வரது வரட்டும், எனக்கு ஒரு நம்பிக்கை இனி இல்லை, அதெல்லாம் நான் கைவிட்டுட்டேன். ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை, நம்பிக்கையின்மை. நம்பிக்கை இல்லாத நிலைமை அப்படியே அது அதிகரித்து மரணத்தை குறித்த எண்ணங்களும் சில வேளைகளிலே தற்கொலையிலும் அது போய் முடிகிறது. இது சாதாரண உணர்ச்சிகளாக இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளின் மூலமாக அநேகமான நேரத்திலே இந்த உணர்ச்சிகளுக்கு பின்னால் அந்தகார சக்திகள் கிரிய செய்கிறது. ஆழ்ந்த துக்கமாய் தொடர்ந்து இருக்கும் பொழுது துக்கச்சினாவி அங்கே வந்து தங்க நிறைய இடம் உண்டு. அநேகமாக அது நடக்கும். அதான் இயேசு சொன்னார், ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். வாழ்க்கையோட ஒரு நாளை கூட்டுவாயா? மோஸ்ட் ஆஃப் த டைம் டிமானிக் பவர்ஸ் ஆர் பிஹைண்ட் தீஸ் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ். All these things, the reactions. தற்கொலை என்ன சொல்லுகிறது? மரணம், மரணத்தை குறித்த எண்ணங்கள் இருப்பது சரியல்ல அப்படி என்று. தற்கொலை என்ன சொல்லுகிறது? தற்கொலை எண்ணம் வந்த உடனே, சரி நான் முடித்துக் கொள்ளுகிறேன், நான் முடித்துக் கொள்ளுகிறேன், காணும் இனிமேல் எனக்கு இந்த பிரச்சனை என்று அது சொல்லி அங்கு தற்கொலை நடக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், தற்கொலை பண்ணுகிறவர்கள் அனைவரும் தற்கொலையின் ஆவினால் இப்படிப்பட்ட பின்புதான் தற்கொலை செய்கிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன், அந்த தற்கொலையின் ஆவினால் இப்படிப்படாமல் யாரும் தற்கொலை செய்வதில்லை. No, that is my personal belief. I believe that.
ஸோ இவ்விதமான உணர்ச்சிகளிலே இன்றைக்கு கூறப்பட்ட இந்த வரிசையிலே
தனிமை, ஆழ்ந்த துக்கம்,
தன்னை குறித்த பாவம், பாவம் பார்ப்பது, மனச்சோர்வு, நம்பிக்கையின்மை, மரணம், அது தற்கொலையிலே சில வழி முடிகிறது. இவைகளுக்கு சாதாரணமான இயற்கையான உணர்ச்சிகளாய் இருந்தாலும் அநேகமான நேரத்தில் அவற்றுக்கு பின்னாலே அசுத்தாவிகள் கிரிகை செய்கிறது. சார், இது முதலாவது பகுதி உள்ள அந்த சகோதரன் அல்லது சகோதரியினுடைய நிலைமை. The first one who gives in, விட்டுக் கொடுக்கிறார். அவள் என்ன சொல்கிறான், ஒன்றும் சரியில்லை, நான் முயற்சி பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை, I'll just give up, நான் என்னுடைய திட்டங்களை எல்லாம் கைவிட்டு விட்டேன், I give up, now I can't stand it. This is the first section. இந்த பகுதியிலே நீ இருக்கிறாயா? இந்த பகுதியிலேயா நீ இருக்கிறாய்? ஆராய்ந்து பார். இரண்டாவது சகோதரன் சகோதரி என்ன செய்கிறான், இப்படிப்பட்டதான ஒரு நிலைமைக்கு, பிரச்சனைக்கு அவள் தன்னை விட்டுக் கொடுக்கிறது இல்லை. இவள் தன்னை சுற்றி ஒரு போலியான ஒரு மதிலை போடுகிறாள். இது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை. உள்ளே துக்கமும் பிரச்சனையும், உள்ளே கைவிடப்பட்ட நிலைமையும் இருக்கும் பொழுது வெளியிலே தன்னை ஒண்ணுமில்லை, நான் அதெல்லாம் மறந்துட்டேன், ஒண்ணுமில்லை அப்படி என்று சொல்கிறார். ஸ்ரீ காமசம் தனது முகத்தை கொஞ்சம் சந்தோஷமாய் போட்டு உள்ளே இருக்கிற அந்த காயங்களை மூடி மறைக்கிறாள். அதெல்லாம் எப்பயோ நான் மறந்துட்டேன். சொல்லப்போனா மனதிலையும் மறக்கல. ஒருவேளை நீ மனதில் மறந்திருந்தாலும் ஆவியில் அங்கு கான்கிரீட் மாதிரி இருக்கு. ஏன், மனதை விட ஆவி மிகவும் அளமுள்ளது. அப்ப இவள் என்ன செய்கிறாள், தன்னுடைய நிலைமையை மூடி மறைக்கிறாள். ஆம், கவசம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. உள்ளே இருக்கிற த ஸ்ட்ரகிள் அண்ட் தி அகனி, ஸ்ரீ கவசம் மூடுகிறாள் உள்ளே இருக்கிற அந்த அந்த துக்கங்களை. ஏனோ தானோங்கிற ஒரு நிலைமை அவளுடைய வாழ்க்கை. அதெல்லாம் நடந்தது நடந்து போச்சு, நான் மறந்துட்டேன், இனி நாங்கள் வாரது பார்ப்போம், நாங்கள் ஜீவிப்போம் என்கிற ஒரு ஆட்டிடியூட். இப்படித்தான் இருப்பாள் இந்த இரண்டாவது பிரிவிலே. இன்டிஃபரன்ஸ், உண்மையான சந்தோஷம் இல்லாமல் பொய்யான சந்தோஷம் அவள் முகத்திலே இருக்கும் அல்லது அவன் முகத்திலே இருக்கும். கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் அந்த சந்தோஷத்தை, அவள் சிரிக்கும் பொழுது, அவள் பேசும் பொழுது, அது பொய் என்பதை அறிந்து கொள்ளலாம். False happiness or superficial happiness. False. இப்படிப்பட்டதான ஒரு சகோதரன் சகோதரி இந்த இரண்டாம் பிரிவிலே காரியங்களை மூடி மறைக்கிறவர்கள், உள்ளே இருக்கும் பிரச்சனையை, புறக்கணிக்கப்பட்ட அந்த நிலைமையை அநேகமாக தொடர்ந்து பேசுகிறவர்களாக இருப்பார்கள். They will be talkative people. தொடர்ந்து கதைச்சிட்டே இருப்பாங்க. உடமாட்டியம்மா கொஞ்சம் வாயே. Most of the time they will be, மற்றவர்களை விட கூடுதலாய் பேசுவார்கள். இது அவர்களுடைய ஒரு நிலைமை. They are talkative. ஆனால் அவர்கள் கதைக்கும் பொழுதும் சரியா இந்த கொல்லன் வந்து சுத்தியல் அடிக்கிற மாதிரி அவங்களோட குரல்ல, தே வில் பி மெட்டாலிக் ரிங், யூ நோ,
அந்த அந்த குரல் சொல்ற நேரங்களில் அந்த சொல்லுகள் ஒரு ஒரு வித்தியாச ஒரு இரும்பில் அடிக்கிற மாதிரி.
இச்செய்தியின் தொடர்ச்சியை இதற்கு அடுத்த கேசட்டில் நீங்கள் கேட்கலாம்.